Halleluja, 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 Halleluja. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தி நீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1-3 வரை. இயேசு நகர நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். பன்னிருவரும் அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும், மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமாய் ஆண்டவருடைய இறை சிந்தனையின் இந்த அருமையான நேரத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் தெரியலன்னாலும் எங்களுடைய எண்ணத்திலே நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலே நம் எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உறங்குவதுமில்லை, கண் அயர்வதுமில்லை என்று வேதம் சொல்கிறது. இதோ நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளே நித்திரை இல்லாத பிள்ளைகளாக, ஆண்டவருக்குள்ளேனா ஆத்மாவில் நம்ம தூங்காத பிள்ளைகளாக, அதுக்காக உடல் தூக்கத்தை நம்ம பேசலை, நல்லா உறங்கணும். உறங்க வேண்டிய நேரத்தில் நல்லா தூங்கணும். எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் கடவுளுக்கு பிடிக்காது. தூங்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் நித்திரைக்கு செல்லாமல் இருந்தீங்கனாலும் கடவுளுக்கு பிடிக்காது. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைவான ஆசிரோடு கடந்து செல்லத்தான் ஆண்டவர் நம்மை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்து கொண்டே இருக்கிறார். அநேகர் ஆண்டவருடைய தளத்திலிருந்து இறை செய்தியை கேட்கிற பிள்ளைகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு சகோதரர் ஆஸ்திரேலியாவிலிருந்து பேசி ரொம்ப மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. எங்களுக்குள்ளே இந்த ஒரு மாற்றத்தை கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த செய்தி எங்களுக்கு அந்த நாள் முழுவதுமாக ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் மிகவும் கேட்பதற்கு மகிழ்ச்சியாக, அதாவது இந்த வார்த்தை விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். நம்மளுடைய வார்த்தை போச்சு இல்லை, நம்ம ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் செயலாற்றுகிறது யார் அப்படின்னா தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் தான் இங்கே எதை பேச வேண்டுமோ அதை பேச சொல்கிறார். அந்த தூய ஆவியானவர் யாருக்கு அந்த செய்தி எடுத்துகிட்டு போகணுமோ அதை எடுத்துகிட்டு போகிறார். யார் யாருடைய உள்ளம் இந்த இறை செய்தியை கேட்டு மகிழ்கிறதோ அவர்கள் தூய ஆவியின் அடைக்கலத்தில் இருக்கிறார்கள் என்பது உறுதி. அதனால தான் நீங்கள் இந்த இறை செய்தியை கேட்டு உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது அப்படின்னா நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்க அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு இன்னும் அதிகம் ஆண்டவருக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். போதும் என்கிற நிலை மட்டுமே ஆத்மாவுக்கு கிடையவே கிடையாது. போதும் என்கிற நிலை கிடையவே கிடையாது. இந்த ஆத்மாவினுடைய எல்லை என்பது மனிதனால் எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு இந்த ஆத்மாவினுடைய எல்லை அடங்கி இருக்கிறது. அதனால தான் இயேசு சுவாமி சொல்லும் போது சொன்னார், தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல. பாருங்கள், தந்தையோடைய நிறைவை யாராவது அடைய முடியுமா நாம? அதனால் இது வார்த்தை வந்து தவறாக இருப்பது போல் தோன்றலாம், ஆனால் தவறு இல்லை. தந்தை நிறைவுள்ளவராயிருக்கிறாரு. அவருடைய நிறைவை நம்ம இலக்காய் வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த நிறைவை ஒரு நாளும் அடைய முடியாது என்பது உண்மை. ஆனால் அந்த நிறைவை நோக்கி நம்ம என்ன செய்ய முடியும்? அருகில் போக முடியும். நாம் கொஞ்சம் போனோம்னா ஆண்டவர் என்ன செய்வார்? இன்னும் அந்த நிறைவை நோக்கிய பயணத்தை நமக்கு துரிதப்படுத்துவார். அதுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அவர் அள்ளி போட்டுட்டே இருப்பார். நாம் எடுக்க வேண்டியதெல்லாம் சிறிய சிறிய முயற்சிகள் தான். சின்ன சின்ன முயற்சிகள் எல்லாம் கடவுளுடைய பார்வையில் மிகப்பெரிய அற்புதம். நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் பெரிய மலையை உருட்டி வைத்தா தான் கடவுள் விரும்புவார் அப்படின்னு. சில நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? அதெல்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் அவங்க தான் செய்வாங்க, இவங்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம்? நான் என்ன பெரிய புனிதனா இதெல்லாம் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்மை விலக்கி வைத்து விடுகிறோம். புனிதர்கள் யார்? நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளை போல வாழ்ந்தவர்கள். இன்றைக்கி தாய் மரியாதை பேசுகிறோன்னா அவங்க யார்? நம்மளை போல வாழ்ந்தவங்க. இந்த உடலோடு போராடிய பிள்ளைகள் அவங்களாம். இருந்தாலும் ஆண்டவருடைய தளத்தில் ஆண்டவருக்குரிய காரியம் எது என்பதை அறிந்து செயல்பட்டவங்க. ஆண்டவருக்கு ஒவ்வாத காரியம் எதுவோ அதை விலக்கி காத்தவங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் இன்றைக்கி புனிதர்கள் என்கிற ஒரு பெரிய அட்டவணையிலே இடம் பிடித்திருக்கிறாங்க. ஆகவே தான் செய்யக்கூடாததை அல்லது செய்ய முடியாததை குறித்து நம்ம பேசலை, செய்ய முடிந்ததை தான் நம்ம பேசுகிறோம். ஆண்டவர் நிறைவுள்ளவராக இருப்பதார், கடவுள் நிறைவுள்ளவராக இருக்கிறாரு. அப்போ அந்த நிறைவை நோக்கி நாம் பயணிக்கணுங்கிற உள்ளம் முதல்ல வேணும், அந்த எண்ணம் முதல்ல வேணும். அந்த எண்ணம் தான் நம்முடைய வார்த்தை, அந்த எண்ணம் தான் அந்த வார்த்தை, வார்த்தை தான் செயல். அதனால தான் எல்லாம் தொடர்புடையதாகவே இருக்கிறது. பல பேருக்கு அந்த எண்ணமே உருவாகாத பொழுது தான் அதற்கான வார்த்தையும் கிடைப்பதில்லை, அதற்கான செயலும் அங்கே காணப்படுவதில்லை. ஆகவே தான் ஆண்டவர் நம்மை முழுவதுமாக மாற்றுவதற்காக நம்மிடத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார். பாருங்க, நிறைய கடவுள் வந்து எங்கெங்கெல்லாம் பேச வாய்ப்பு கிடைச்சிச்சோ அங்கெல்லாம் பேசினார். மலையில் உட்காந்து பேசினார், மடுவில் உட்காந்து பேசினார், சமவெளியில் கப்பலில் கடலில் உட்காந்துக்கிட்டு பேசினார், கடலில் போயிட்டுருக்கிறப்ப பேசினார். இப்படி இயேசு சுவாமி எல்லா தளத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கார்? நமக்காக பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே தான் இந்த நாளிலே கூட நாம் ஆண்டவருடைய காரியம் நிறைவாய் இருக்கிறதை போல நாங்களும் நிறைவாய் ஓட வேண்டும். ஆண்டவருக்காக நான் நிறைவை கொடுக்க வேண்டும் என்று நம்ம உணரணும். இப்போ இந்த உள்ளம், உடல், இதில் நம்ம நிறைவு எது என்கிறத பார்த்து கொடுக்கணும். ஒருத்தருடைய அன்பு, உலகத்தில் நம்ம காட்டக்கூடிய அன்பு பாருங்க நிறைவடைகிறது இல்லை. நம்முடைய உள்ளம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து எதிர்பார்த்து அடுத்த கட்டத்துக்கு போய்கொண்டே இருக்கிறது. இதுதான் உள்ளத்தினுடைய தேடல். ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆகாத போது எப்படி நினைக்கிறாங்க? கல்யாணம் ஆயிட்டா நல்லா இருக்குமே, எல்லாம் முடிஞ்சிடும், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னுடைய பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம். திருமணம் ஆன பிறகு ஐயோ நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த நபர் அமையவில்லையே, என்னுடைய பார்ட்னர் அமையவில்லையே, நான் இன்னும்ல கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தேன், இவரிடத்துல இப்படியெல்லாம் ஒரு லேப்ஸ் இருக்குதே, ஒரு குறைபாடுகள் இருக்குதே அப்படின்னு நம்ம மனசு என்ன செய்யுது? அங்கலாய்க்குது. அப்படியே அவர்கள் நல்ல கணவன் நல்ல மனைவி அமைந்து விட்டால் கூட வாழ்க்கை சரியாக அமையலையே, எங்களுக்கு சம்பளம் சரியாக கிடைக்கலையே, பாருங்கள் மனசு அடுத்த கட்டமான ஒரு தேடலுக்குள்ளே போய் அது என்ன செய்யுது? கவலைப்பட ஆரம்பிக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லையே, அடுத்த கட்டமான போராட்டம். இப்படி மனசு என்பது இன்னும் இன்னும் மேலே போகத்தான் அது நினைத்து கொண்டிருக்கிறது. உலகம் என்ன செய்து நம்மளை உலகத்தின் பக்கமாக அதை இழுத்து கொண்டிருக்கிறது. நாம் எதிர்த்து ஆண்டவர் பக்கமாக நம்மை அழைத்து செல்ல வேண்டும். இந்த அழைத்து செல்வது என்பது தான் அனுபவம், ஆண்டவரோடு இருக்கிற அந்த பாக்கியம், ஆண்டவரோடு இருக்க விரும்புகிறவர்களுடைய நிலைப்பாடு. ஆகவே தான் நம்ம ஆண்டவர் வந்து பாருங்க எவ்வளோ நல்ல காரியத்தை செய்து நமக்கு நற்செய்தியில் பேசியிருக்கிறார். இயேசு நகர நகராய் ஊர் ஊராய் சென்று இறை ஆட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். இறை ஆட்சினா என்ன? நமக்கு அடிப்படையில் வாட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட், இந்த வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் புரியறதில்லை. இறையாட்சி ஏதோ பல தடவை நம்ம கேட்போம் புசையில், இறையாட்சி இறையாட்சி என்னோ என்னமோ இறையாட்சின்னு சொல்கிறாங்க, இறைவனுடைய ஆட்சி. அதுதான் விளக்கமாக சொல்லணும்னா இறைவனுடைய ஆட்சி. அந்த இறையாட்சிக்குரிய மதிப்பீடுகள் என்ன? இறையாட்சி பற்றிய நற்செய்தி, இறையாட்சி தான் நற்செய்தி. அப்போ பாருங்கள், நற்செய்தியை அறிவித்தாங்க, அறிவித்தாங்கன்னா அந்த இறைய நற்செய்தி எது? இறையாட்சி. இறையாட்சி என்பது எது? நற்செய்தி. ரெண்டுக்குள்ளேயே நம்ம குழம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. இது என்ன என்பதை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆட்சி அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு அரசன் இருப்பார், மக்கள் இருப்பாங்க, மக்கள் எல்லாம் நல்லவர்களாக இருப்பாங்க, அரசன் எவ்வளியோ மக்களும் அவ்வழி. இப்படியாக அந்த சமூகம் மகிழ்ந்து கிடக்கிற ஒரு சமூகமாக இருந்தால் அந்த அரசு நல்ல அரசுன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே கூட நிறைய பாருங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம அரசு வந்து நிறைவை காண முடியல. அப்போது இது உலகத்தை சார்ந்த ஒரு அரசு போராட்டத்திற்குள்ளே இருக்கிறது, நாம் அதற்குள்ளே ஒரு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்மளுடைய பங்களிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எதை நோக்கிய பயணமாக என்னுடைய பயணம் இருக்க வேண்டும், எந்த அரசை நோக்கிய பயணம்? உலகத்தை நோக்கி நிறைய பேர் ஓடுறாங்க, தீயவர்கள் அரசாளுகிறார்கள் சில வேளைகளிலே. அந்த தீயவர்களுக்கும் சில பேர் கைக்கூலிகளாக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அது சரின்னு சொல்கிறாங்க, இது சரின்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் எது சரி என்பதை உணர்ந்து கொண்டு செயலாற்ற ஆண்டவர் நமக்கு ஒரு அழைத்தலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், இன்றைய நாளில் இயேசுவோட இருந்தவங்களெல்லாம் பாருங்களேன், நற்செய்தியை பறைசாட்டி வந்தார், பன்னிருவர் அவருடன் இருந்தனர், 12 பேர் அவரோட இருந்தாங்க. அடுத்து பாருங்கள், பொல்லாத ஆவிகளிலிருந்தும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், 7 பேய் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். பாருங்க, இப்போ கூற ஒரு ஒரு கணிசமான ஒரு ஆட்களுடைய பெயர்களை தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடைசியில் ஒரு வார்த்தை போட்டுட்டாங்க, மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவங்களாம் என்ன செய்துட்டு இருந்தாங்க, இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். அவர்களுடைய உடைமையை கொண்டு ஆண்டவருடைய இல்லத்தில் என்ன கிடக்குது எடுத்து சாப்பிட்டு போகலான்னு அவங்க வரலை. ஆண்டவருடைய வீட்டுக்குள்ளே என்ன பொருள் இருக்குது எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம பயன்பாட்டுக்கு அப்படின்னு அவங்க வரலை. அவர்களிடம் இருந்ததை கொண்டு வந்து கொடுத்து அங்கே பணிவிடை செய்தார்கள். அவர்கள் தங்கள் உடைமைகளை பாருங்க. இப்போ இந்த ஒரு அடையாளம் இவர்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு அடைப்பெயரெல்லாம் கொடுக்கப்பட்டது, இவர் நோயிலிருந்து பேயிலிருந்து நீங்கினவங்க அப்படின்னு? இப்போ இவர்கள் எல்லோருமே ஒரு விதமான கல்லறைகளுக்குள்ளே கடந்தவர்கள், ஒரு விதமான கல்லறை போன்ற கஷ்டத்துக்குள்ளே கடந்தவங்க. இப்படிப்பட்ட அந்த துன்பத்துக்குள்ளே கிடந்தவர்கள் வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்தவர்கள் எப்படி செயல்பட்டார்கள், இதுதான் அவர்களுக்கான அடையாளம். அவர்கள் நிறைவை நோக்கி பயணிக்கிற அந்த பயணத்திற்கான அடையாளத்தை இங்கே காட்டுறாங்க. இன்றைக்கு முதல் வாசகத்தில் பாருங்கள், மிக அருமையாக பவுலடியார் வந்து கொரிந்து நகர மக்களுக்கு வந்து கடிதம் போட்டார். இப்படி தான் எழுதியிருக்கிறாரு, அதை தான் வாசிக்க கேட்டோம். கிறிஸ்து, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க, உங்களில் சிலர் இறந்தோர் உயிர் தெழுவதில்லை என சொல்வது ஏன்? பார்த்தீங்களா, அப்போ கிறிஸ்து இயேசு இறந்து உயிர்த்தார்பா அப்படிங்கிறது உண்மை, அதை உணர்ந்தாங்க. அதுதான் உணர்தலாக இருந்தது. ஏன்னா பவுலடியார் சொல்கிறாரு, அறிவிக்கப்பட்டது அதுதானே, அறிவிக்கப்பட்டது. யாரால் அறிவிக்கப்பட்டது? மனிதர்களால் அல்ல, அது வானதூதர்களால் அறிவிக்கப்பட்ட செய்தி. இவர் உயிர்த்து விட்டார், நீ யாரை தேடுறியோ அவர் இந்த இடத்துல இல்லை, இந்த கல்லறை அவரை அடக்க முடியவில்லை, அவர் உயிர்த்து விட்டார் என்கிற செய்தி அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கும் 21வது நூற்றாண்டிலேயும் நிறைய பேர் இயேசு கிறிஸ்து உயிர்க்கவில்லை அப்படின்னு உள்ளத்தில் உணர்ந்துட்டு அமைதியாக போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வாயை திறந்து சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, இயேசு உயிர்க்கலை ஆனால் வேறொருத்தர் உயிர்த்தாரு அப்படின்னு. அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிற உயிர்த்தெழுதலுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறவர்கள் எங்கே உயிர்த்தார்களால் யாருமே எழுதி வைக்கலை. அவர்கள் உயிர்த்தார்கள் என்பதை யாருமே, எல்லாருமே வந்து பரகதிக்கு போகிறோம், எல்லாருமே வந்து நம்ம மோட்சத்துக்கு போகிறோம், எல்லாருமே வந்து விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. ஆனால் இப்படித்தான் இவர் எழுந்தருளி போனார், இப்படித்தான் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை எழுதி வைப்பதற்கோ சொல்வதற்கோ அங்கே யாரும் இல்லை. ஆனால் இயேசுவுக்கு அப்படி இல்லையே, இயேசுவுக்கு சாட்சிகள் இருந்தது. அவருடைய வெற்று கல்லறை இன்றைக்கும் அடையாளமாக இருக்கிறது. அந்த கல்லறையை காண நிறைய பேர் இன்னைக்கு போயிட்டு வராங்க புனித ஸ்தலத்திற்கு. நிறைய பேருக்கு அது ஒரு வியாதியாகவே மாறிவிட்டது, புனித ஸ்தலத்துக்கு போய் வெற்று கல்லறையை பார்த்துட்டு வரணும் பார்த்துட்டு வரணும்னு. சரி, ஏதோ ஆசைக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாம், ஒம்பது தடவை போனீங்கன்னா நீ நரகத்துக்கு போவது உறுதி. என்னடா ஃபாதர் ஹோலிலேண்டு போனால் நரகத்துக்கு போவேன்னு சொல்கிறாரு? ஆமாம், ஆண்டவர் எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்யாமல் நீ ஒரு முறைக்கு மேல் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீன்னா அது உனக்கு சாபம் என்று தான் நான் உணர்கிறேன். நாங்களாம் இன்னும் போகலை, போகாதவர்களாக நிறைய பேர் இருக்கிறோம். அதுக்காக நாங்களாம் மோட்சத்துக்கு போக மாட்டோம் என்று சொல்ல இல்லை. நாங்களாம் மோட்சத்துக்கு போக மாட்டோமா? தேவ பிள்ளைகளே, எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்ய வேண்டாததையெல்லாம் செய்து ஆண்டவருக்கு இதெல்லாம் பிடித்தமாக இருக்கும் என்று சொன்னீங்கன்னா ஆண்டவருக்கு அது எப்படி பிடித்தமாக இருக்க வேண்டும்? ஆண்டவருக்கு எது பிடித்தமான காரியம் என்பதை அறிந்து ஞானத்தோடு செயல்படுகிற பிள்ளைகள் தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். எங்கேயுமே ஆண்டவர் சொல்லலை நான் வாழ்ந்த இடத்துக்கு ஓடிப்போய் என்னை தொழுதுட்டு வானும். ஆண்டவர் கல்லறையின் மனிதர்களாக இருப்பதை விட்டுட்டு வெளியில் வாங்கன்னு சொல்கிறாரு. நானே கல்லறையிலிருந்து வெளியில் வந்துட்டேனே, நீயும் உன்னை சார்ந்திருக்கிற கல்லறைக்கு ஒப்பான அடையாளங்களிலிருந்து வெளியே வா, கம் அவுட் ஆஃப் த டூம் ஆண்டவர் கூப்பிடுறாரு. இன்றைக்கி நற்செய்தியில் நம்ம பார்த்த அந்த அடையாளங்கள் பாருங்களேன். பொல்லாத ஆவிகள் என்கிற கல்லறைகளுக்குள்ளே பிடிக்கப்பட்டு கிடந்தவர்கள், நோய்களிலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பிள்ளைகள், பல்வேறு பணிகள் செய்து கொண்டிருந்த பன்னிரு தூதர்கள், திருத்தூதர்கள், ஏழு பேய்களால் பிடிக்கப்பட்டிருந்த பிள்ளைகள், மேற்பார்வையாளர் ஏரோதுவினுடைய மாளிகையிலே மஞ்சத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக கிடக்க வேண்டிய கூசாவினுடைய அந்த மனைவி யோவண்ணா, சூசன்னா, இவர்கள் பாருங்கள், இவங்கள்லாம் பெருமிதத்துக்குள்ளே, நாங்கள்லாம் ராஜா மாளிகையில் எங்கள் வீட்டுக்கார் வேலை செய்கிறாருங்கோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கணும் இல்லையா? நிறைய பேர் பெருமை அடித்துக் கொள்கிறோம், நாங்கள்லாம் கலெக்டரேட்டில் வேலை செய்கிறோம், எங்கள் வீட்டுக்காரர் அப்படி சொல்லி பெருமையான பெருமையாக, அவர் தெரியாதா உங்களுக்கு, அவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர், அவர்கிட்ட தான் நாங்கள் வேலை பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கிறோம். இவங்க எல்லாமே ஆண்டவருக்கு பர்சனல் செக்ரட்டரியாக மாறிட்டாங்க. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்ம உலகத்தில் இருக்கிற மனுஷனை சொல்லி பெருமை அடித்துக் கொள்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை சொல்லி பெருமை அடிக்க வேண்டும். நீங்கள் எந்த தளத்தில் இருந்தாலும் ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வெளியில் வந்துட்டாங்க. இப்போ கல்லறைகளுடைய நிலை என்பது ஒரு காரியத்தை மட்டும் சார்ந்ததில்லை, இதை மாதிரி நிறையா இருக்குது அப்படிங்கிறத இவர்கள் கடைசியாக சொல்லிட்டாங்க. மேலும் பல பெண்கள் அவங்க எந்தெந்த கட்டத்திலிருந்து வெளியில் வந்தாங்க, எந்த விதமான கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்தாங்க தெரியாது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு சிலருக்கு குடும்பமே ஒரு சவக்கிடங்காக மாறி போயிருக்கிறது. குடும்பம், அவங்க சொல்கிறாங்க எங்கள் வீட்டை விட்டு என்னால் வெளியில் வர முடியாது, ஐ கான்ட் டூ எனி திங், தே பிளேம் த ஹோல் ஃபேமிலி. தயவு செய்து நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளாக இருந்தால் உங்களுடைய வீடு கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியத்தை வீட்டையோ மனிதர்களையோ மனைவியையோ அல்லது கணவனையோ பிள்ளைகளையோ சூழலையோ குறை சொல்லிக்கொண்டோ அல்லது காரணமாக சொல்லிக்கொண்டோ நீங்கள் இருந்துவிட்ட நீங்கள் இருந்து கொண்டிருக்க முடியாது. என்ன செய்ய வேண்டும்? வெளியில் வரணும், அவ்வளவுதான். கட்டுகளை உடைத்து வெளியில் வர்றது தானே நம்மளுடைய ஆண்டவருடைய அழைப்பு. அப்போ உயிர்த்தெழுதலுக்கான அந்த அதிசயத்தை நம்ம காணணும் அப்படின்னா உலகத்தினுடைய ஏதோ ஒரு கட்டுகளுக்குள்ளே நம்ம ஒளிந்து கொண்டு இது என்னை கட்டுப்படுத்துகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் இன்னும் ஞானம் பெறவில்லை என்று அர்த்தம். ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். இதோ இந்த உலகத்தை சாராதவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஆழம் அர்த்தம் என்ன? அப்போ நீங்கள் தவறான ஒரு கருத்தியலை உள்வைத்திருக்கிறீங்க. கண்டிப்பாக வீடுகளுக்குள்ளே சில ப்ரெஷர் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்காக நாம் அதை காரணம் காட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது. கரம் உயர்த்த வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கடவுள் திட்டத்தை வைப்பார், அந்த திட்டத்தின்படி உங்களை எடுத்துக்கொண்டு போவார். சிறையிலே கடந்த சீடர்கள், அவருடைய ராயப்பர் வந்து கையெல்லாம் கட்டப்பட்டு விலங்கிடப்பட்டு கிடந்தார். பாருங்கள், திட்டம் நிறைவேறணும். அவர் அங்கே என்ன செய்து கொண்டிருந்தார்? துதித்து கொண்டிருந்தார். நீ கையை கட்டிக்கோ காலை கட்டிக்கோ, அதை பற்றி நான் கவலைப்படலை, நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அங்கே அவர் துதித்து ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்கிற போது என்ன நடந்தது? அவருடைய விலங்குகள் எல்லாம் ஒடிந்து விழுந்தது, கதவுகள் எல்லாம் திறந்தது. நாம் செய்ய வேண்டியதை செய்தோம்னா ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்வார். பல வேளைகளிலே நாம் இந்த சிந்தனைக்கு உள்ளே போக முடியாதபடி தவித்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் இன்றைய நற்செய்தி முதல் வாசகம் இரண்டினுடைய ஆழமாக ஒரு செய்தியை நீங்கள் உள்வாங்க வேண்டும். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு. இந்த வாசகத்தில், முதல் வாசகத்தில் வந்த இந்த வார்த்தைகளை நீங்கள் உள்ள வைங்க. கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால், பார்த்தீங்களா, நாம் கொண்டிருக்கிற எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்குரியவராய் இருப்போம். எல்லா மக்களையும் விட இறங்குதற்குரியவராய் இருப்போம் அப்படின்னா என்ன? யூ வில் பி த பிட்டியபிள் பர்சன் இன் த வேர்ல்டு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? எதிர்நோக்கி இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால், அப்போ இது இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருக்கக்கூடிய காரியம் அல்ல. கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு அதை தாண்டியது. நாம் ஏதோ ஒரு கட்டத்திற்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம புதைத்து கொள்கிறோம். அது வேண்டாம். அதை நாம் புதைத்து கொண்டு நாமே ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு நம்ம ஆத்ம திருப்தி அடைந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், அன்னை தெரசா அம்மாவுக்கு ஒரு போராட்டம் வந்தது. ஒரு கான்வென்ட்டுக்குள்ளே சிஸ்டராக போயிட்டாங்க. அவங்களுக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க? இந்த சபையில் இருந்து நம்ம இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால், அதுக்காக சபை தவறல்ல, அந்த அழைப்பு அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படி தான். ஆனால் இவங்களுக்குள்ளே இருந்த பற்றி எரியக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ஒரு அபிஷேகம் எப்போ கிடைச்சிதுன்னு தெரியல. அவங்க வாழ்க்கையை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஏழை எளியவர்களை பார்த்தபோது அவங்களுக்கு கிடைச்சது. மாடி அறையில் நின்று கொண்டு அவர்கள் பெரிய படித்த பணக்கார பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற போது, கீழே சேரிகளிலே பிள்ளைகள் விளையாடி கொண்டிருப்பதையும், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, அவர்களை பேணிக்காக்க ஆள் இல்லாத வேதனையை பார்த்த பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு தீ பற்றி எரிய ஆரம்பித்தது. இதுதான் அழைப்பு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? இவ்வுலக வாழ்வை மட்டும் சாராது இருக்கிற பிள்ளையாக என்ன செய்கிறாங்க? முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம். அப்போ சபையில் நெருக்கடி. இப்படி விட்டுட்டு போகாத, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பாருங்கள், நிறைய போராட்டம். அவங்க வெளியில் வராங்க. இதுதான் ஆவிக்குரிய ஓட்டம் என்று நம்ம சொல்கிறோம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் 46 இறைவசனம், தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது, தூய ஆவிக்குரியது பிந்தியது. இப்போ நம்ம முதல்ல மனுஷனாக தான் உலகத்தில் காலடி எடுத்து வைக்கிறோம். அப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க, உலகத்தை பார்க்குறீங்க, திங்க், ரீதிங்க் அண்ட் டிசைடு, யோசி, மறுபடியும் யோசி, முடிவெடு, அவ்வளோதான். இதுதான் எல்லாரும் செய்யணும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் உலகத்துக்குள்ளே ஓடுறாங்க, ஓடு போய் பாரு. அதான் சொல்லுவாங்க, அனுபவம் தான் ஆசிரியர், சொல்கிறதெல்லாம் நமக்கு புரியாது, நான் போய் தொட்டாதான் தெரியும் எனக்கு சுடும் அப்படின்னு. தொட்டு பார், சுடும், அதுக்கப்புறம் நீ தொட மாட்டேன். அப்போது கடவுள் என்ன செய்கிறார்? ஓட விடுறார், ஓடு. நம்ம எல்லாருமே உள்ளே ஓடுறோம். ஓடிட்டீங்க, மறுபடி யோசிக்க நீ மறுக்கிற, அதுதான் இங்கே வேதனை. முதல்ல வர்றது எது? தூய ஆவிக்குரிய காரியங்கள் முந்தையது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தையது. அப்போ மனித இயல்பின்படி நீ உள்ளே போகிறோம், பார்க்குறோம், எது பாவம் தெரியல, தொடுறோம், நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் மனசு காயப்படுது, ஐயோ இந்த பாவத்தை செஞ்சிட்டேனே, அப்போ ஏன் காயப்படுது, ஏன் மனசு சலனப்படுது, சந்தோஷப்பட்டுட்டே இருக்கலாமே. அப்போ மீண்டும் என்ன செய்யுது? கொஞ்சம் மனசு அப்படியே ஆசுவாசப்படுத்திட்டு திருப்பியும் மனசு என்ன செய்யுது? அந்த பாவத்துக்குள்ளே போகுது, திருப்பி விழுது, திருப்பி காயப்படுது. இப்படியே மனசு காயப்பட்டு ஒரு நாள் என்ன ஆகிடுதுன்னா, மனசுக்குள்ளே அந்த காய உணர்வே இல்லாதபடி, பாவத்திற்கான உணர்வு இல்லாதபடி மாறிப்போகிறது. அப்போ என்ன நடக்கணும்னா, நீ உணர்கிறாயா, திருப்பி என்ன செய், ஆவிக்குரிய அந்த வாழ்க்கைக்குள்ளே ஓடி வந்துடு. அதுதான் ஆண்டவர் கூப்பிடுறாரு, திரும்பி வா, திரும்பி வான்னா. நீ பாவம் செய்துக்கிட்டே கிடக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. செய்துட்டியா, பரவாயில்ல, நான் வா உன்னை கழுவி எடுத்துக்கிறேன். அதுதான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், மீண்டும் மீண்டும் கழுவுகிறார். 70 முறை மன்னியுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் மன்னிக்காமல் இருப்பாரா? உன்னை கழுவாமல் இருப்பாரா? அதனால தான் முடிவெடுக்கிறது யாராக இருக்கணும்? நாமளாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. 1 கொரிந்தியர் 15:32 பாருங்கள், இறந்தோர் உயிர்த்தெழுதல் இல்லையெனில் உண்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று இருக்கலாமே. எல்லாரும் அப்படி போயிடலாமே. நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம் பிள்ளைகளே, டோன்ட் பி சீட்டட். நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம், தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்கும். இதெல்லாம் என்ன செய்ய போகுதுன்னா, உயிர்த்தெழுதலை தடுக்க போகுது. தீய நட்பு. நற்செய்தியில் நம்ம பார்த்தோம், இதோ இந்த பிள்ளைகளுக்கு அங்கே ஆளே இல்லாமல் கிடந்துச்சா, எங்களுடைய இந்த பெண்கள் எல்லாம் ஏன் இயேசுவை அண்டி வந்து இயேசுவோடு இருந்தார்கள்? வேற ஒரு சீடர்கள் அங்கே இருந்திருப்பாங்களே, இயேசுவை போல குருவை போல இருந்திருப்பாங்களே, அவர்களை அவர்கள் விரும்பும் விதமாக வாழ வைக்க. இதோ இப்போ கூட நம்ம பூமியில் பார்க்குறோம், ஒரு சில குருக்கள் சீடர்களை உருவாக்கி, சீடத்திகளை உருவாக்கி அவர்களை வைத்து அவர்கள் உல்லாசம் பண்ணுகிற காட்சிகளை பார்க்கிறோமே. சீடத்திகளை தவறாக பயன்படுத்துகிற அல்லது கட்டாயப்படுத்துகிற பெற்றோர்கள் கதறுகிறாங்க, இதோ எங்களுடைய பிள்ளைகள் இப்படியாக ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் என்று. அப்போ என்ன செய்யணும்? ஒரு உண்மையான குரு, நாங்கள் யாரையும் ஏமாற்றவில்லை, இதோ உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போங்கன்னு அந்த பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்? நம்ம அறிவுரை கூறி அவங்கக்கிட்ட அனுப்பி வைக்கணும். பாருங்க, இதையெல்லாம் புரிய முடியாத உலகத்துக்குள்ளே நம்மெல்லாம் நின்று கொண்டு இருக்கிறோம், எது சரி எது தவறு என்று. இப்போ இயேசுவோடு இருந்த பிள்ளைகள் ஆண்டவரோடு வந்து இணைந்து அவர்கள் தங்களிடம் இருந்தவைகளை பகிர்ந்து நன்மை செய்கிற அடையாளமாய் மாறிப்போயிருந்தார்கள். அதுதான் சொல்லப்பட, நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம், தீய நட்பு நல்லொழுக்கத்தை கெடுக்கும்படியாய் எதுவும் செய்திடாதீங்க. இன்றைக்கு எங்களுடைய அருங்குடை இல்லத்தில் நிறைய ஊழியர்கள் இங்கே வந்து ஆண்டவருடைய காரியத்தை செய்து கொண்டிருப்பாங்க. யாரும் கூப்பிட மாட்டோம், அவங்களா வருவாங்க, அவங்களா வந்து செய்கிறாங்க. நான் ஒரு சிலரை ஆண்டவருடைய திட்டத்தின்படியாக வாருங்கள் என்று அழைத்திருக்கிறேன். அருங்குடைக்கு வாங்க, வந்து இருங்க, கமன்சி எக்ஸ்பீரியன்ஸ் தான், இங்கே வந்து ஆண்டவரோடு இருந்து பாருங்க என்று நான் அழைத்திருக்கிறேன். ஆனால் ஒரு சிலர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க, பலர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணது கிடையாது. ஏன் பண்ண முடியலன்னா, அவங்க உயிர்த்தெழுதலினுடைய அபிஷேகத்துக்குள்ளே வர மறுக்கிறாங்க. ஆண்டவருடைய இந்த இல்லத்திற்குள்ளே வந்து ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பதை அவரோடு இருந்து சுவைக்க அவர்களுடைய இதயம் அதுக்கு அனுமதி அளிக்க மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. அவருடைய வாழ்வும் மாறுவது கஷ்டமாகவே இருக்கும். காசை எவ்வளவு வேணாலும் எங்கிருந்து வேணாலும் தூக்கி போடலாம், ஆனால் ஆண்டவர் கேட்பது உன் பணத்தை அல்ல. திருத்தூதர் பணி 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், சிமியோன் அந்த மந்திரவாதி பணத்தை கொண்டு ஆவியானவரை பெற்றுக்கொள்ள விரும்பினதுனாலே அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. பேதுருவினுடைய வாயிலிருந்து, நீ பணத்தை வைத்து கொண்டு ஆண்டவரை பெற விரும்பினதுனாலே நீயும் பணத்தோடு நாசமாய்ப்பு. பாருங்க தேவ பிள்ளைகளே, அதான் அதனால தான் பவுலடியார் அழகா நமக்கு அறிவுரை கூறுறாரு, அறிவு தெளிவுடன் இருங்கள், நேர்மையுடன் நடந்து கொள்ளுங்கள், பாவம் செய்யாதீர்கள், ஏனெனில் உங்களுள் சிலருக்கு கடவுளை பற்றிய அறிவு இல்லை. அடிச்சிட்டார், பேசிக்காக அடிச்சிட்டார். ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, கடவுளை பற்றிய அறிவு இல்லை. அதனால தான் வழி தவறி போயிருக்கிற பிள்ளையா இருக்கிறீங்களா? கடவுளுடைய அறிவில் நீங்கள் முதல்ல வளர பாருங்க. உங்களுக்கு வெட்கம் உண்டாகவே இதை சொல்லுகிறேன். பா, எவ்வளோ பெரிய அழுத்தமான வார்த்தை பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, உயிர்த்தெழுதலுக்கு உங்களை தயார் செய்யணும். இயேசுசாமி உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக அவரை தயார் செய்தார். பாலைவனத்திற்கு போனார், உபவாசம் இருந்தார், தனியாக போய் ஜெபம் பண்ணார், தந்தையினுடைய திருவுளத்தின்படி பேசினார், தனக்கு விருப்பமானதை பேசலை, எது தனக்கு விருப்பமானதாக இருக்குமோ அதையெல்லாம் அவர் என்ன செய்தார், தள்ளி வைத்தார். பாருங்க, எபிரேயர் 9:22 சொல்லுது, உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினாலே தூய்மையாக்கப்படுகிறது, இரத்தம் சிந்துதலின்றி பாவமன்னிப்பு இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளே வர விரும்புகிற பிள்ளைகள் இரத்தம் சிந்தக்கூடிய அனுபவத்திற்குள்ளே கடந்து போகணும். இந்த பெண்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க வீடு இருந்துச்சு, அவங்களுக்கும் வாசல் இருந்துச்சு, அவங்களுக்கும் வீட்டில் பிரச்சனைகள் இருந்துச்சு, அதையெல்லாம் தாண்டி என்ன செய்கிறாங்க, இயேசுவோட வந்து அங்கே என்ன பணிகள் இருக்கிறதோ அந்த பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி இரத்தம் சிந்தக்கூடிய பிள்ளைகளாக அவங்க மாறுறாங்க. எபிரேயர் 12:4 சொல்லுது, பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. அப்பனா என்ன எதிர்பார்ப்பு? நீ எதிர்த்து நிற்கணும், சூழல்களை எதிர்த்து நிற்கணும். என்னை எப்படியே உட்கார வச்சுட்டாங்கப்பா அப்படின்னு நான் உட்கார்ந்துடக்கூடாது, எனக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டாங்க, இந்த பங்குக்குள்ளே எனக்கு வெறும் வேலையாக இருக்குது. இல்லை, அதை தாண்டி நம்ம ஓட கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று தெரிந்து, உனது போராட்டம் இவ்வுலகை சார்ந்தது அல்லன்னு ஆண்டவர் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 10:3 பவுலடியார் சொல்றாரு, நாங்கள் உலகில்தான் வாழ்கிறோம், எனினும் எங்கள் போராட்டம் உலகை சார்ந்தது அல்ல. மற்றவங்களுடைய போராட்டம் உலகை சார்ந்ததாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் நண்பர்களை பார்த்து நீங்கள் உங்களை அங்கே இணைத்துக் கொள்ளக்கூடாது. உங்கள் போராட்டம் வித்தியாசமானதா இருக்கிறதை பார்க்கிற பிள்ளைகள் உங்க பக்கம் சாயணும். நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும். யூ ஷுட் பி அ மேக்னட் லைக், ஒரு காந்தத்தை போல நீங்கள் இருந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வித்தியாசமா இருக்கிற பார்க்கிற பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அவர்கள் உங்களை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். 2 கொரிந்தியர் 10:4 சொல்றாரு, எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகு சார்ந்தவை அல்ல, மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்க்கெறியக்கூடியவை. அவற்றை கொண்டு குதர்க்க வாதங்களையும் கடவுளை பற்றிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கும் அனைத்து மேட்டிமையையும் தகர்த்தெறிகிறோம். மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்துகிறோம். ப்ரைஸ் தி லார்ட். பாருங்களேன், இதெல்லாம் பவுலடியார் எப்படி செஞ்சிட்டு இருக்காரு, ஆட்டோமேட்டிக்காக வராதுங்க, ஃபோர்ஸ் பண்ணுறார், கட்டாயப்படுத்துகிறோம். கிறிஸ்துக்குள்ள வாழ்ற வாழ்க்கை என்பது ஆட்டோமேட்டிக்காக வரதில்லை, இப்படித்தான் வாழணுங்கிற வாழ்வினுடைய அந்த நோக்கத்தை முன்வைத்து நாம் போராடுகிற காரியம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், நம்முடைய வாழ்க்கை முறையெல்லாம் யோசிச்சு பார்ப்போம். சின்ன சின்ன காரியத்தில் கூட நம்ம என்ன செய்யலை, இந்த மனமேட்டிமையிலிருந்து இறங்கி வர முடியல. ஒரு சிறிய காரியம், ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, அது எப்படி நீ சொன்ன, அது எப்படி நீ சொல்லலாம், திருப்பி நம்ம கேட்டு என்ன செய்கிறோம், நம்ம அவங்களோட போராடுறோம். சின்ன சின்ன காரியங்கள் யோசிச்சு பாருங்களேன். சரியா, ஓகே, ஆமாம், அப்படியா, சாரி, தெரியாமல் செய்துட்டேன், ஐ ஆம் ரியலி சாரி. கேட்க முடியுமா நம்மளால், அங்கே இந்த வார்த்தை வருமா, ஐ ஃபீல் ரியலி சாரி, ஐ அப்பலோஜைஸ், நான் மன்னிப்பு கேட்குறேன், நம்மளால் முடியுமா? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் போராட கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசுவை சார்ந்த பிள்ளைகள் அதை அறிந்து கொள்வார்கள். இந்த ஞானம் இல்லாதவர்கள் உலகத்தினுடைய போக்கின்படி ஜெபிப்பார்கள், ஆண்டவரே அதை தாங்க, ஆண்டவரே இதை தாங்க, ஆண்டவரே. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி ஜெபிப்பதில்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பேய் பிடித்த ஒரு நிலை தான் இருக்கிறது. அவங்க பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் பேய் இருக்குது, என்னைய பேய் பிடிச்சிருக்குது, எனக்கு பேயோடைய விளையாட்டுகள் எல்லாம் மிகவும் பலமாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் பேய் வந்து சோதனை கொடுக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அப்படி பேசவே மாட்டாங்க. உங்கள் வாயிலிருந்து அப்படி வார்த்தைகள் வந்து கொண்டு இருந்ததுன்னா நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். பேயை பற்றி நம்ம பேசவே கூடாது. எதிரியை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? அவன் பிடித்து விட்டான் என்று சொல்லுகிறாயே, இயேசு என்னை பிடித்து விட்டார் என்று ஒரு நாளாவது நீ சொல்லியிருக்கிறாயா? நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவருடைய அன்பாலே கட்டப்பட்டவன், அவருக்காக போராட கற்றுக்கொண்டிருக்கிறவன், பவுலடியாரை போல சொல்லுகிறோமா? சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க, இதோ இது எனக்கு பிடிக்கல, ஆண்டவருக்காக இதை நான் சாப்பிட்றேன், சொல்லி பாருங்க. ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்களுடைய உணவு வந்து ஒரு கிளாஸ் ஒரு கஞ்சி தான் குடிப்பாங்க. பாண்டிச்சேரியில் சகோதரி ஜோஸ்பின் அப்படின்றவங்க எங்களுடைய தொடர்புகளை வந்து பல மாதங்களாக ஆண்டவருடைய அன்பை எங்களோட பகிர்ந்து கொண்டு வராங்க. வயதான காலத்தில் அவங்களுடைய உணவு, அவங்களோட வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ எனக்கு முன்னாடி தான் சாப்பிட்டாங்க, அந்த கஞ்சி குடிக்கிறாங்க, அதில் உப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை, வெறும் கஞ்சியை அவங்க குடிக்கணும் அவங்களுடைய உடல்நிலைக்காக. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் ஒவ்வொரு மடக்கு குடிக்கும் போதும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரே இவருக்காக நான் இந்த கஞ்சியை குடிக்கிறேன், ஒரு மடக்கு அவருக்காக, ஒரு மடக்கு. பாருங்கள், அதை ஜெபமாக மாற்றுகிற ஒரு இதயம், ஜெபமாக மாற்றுறாங்க. கஷ்டமாக இருக்குது அந்த கஞ்சி குடிக்கிறது, அதை ஜெபமாக மாற்றுறாங்க. இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள், சூழ்நிலைகளை ஆண்டவருக்கு உகந்ததாய் மாற்றிக்கொள்வது. சிறுமலர் குழந்தை தெரசா போல இங்கே ஒரு சகோதரி, அங்கே ஒரு சகோதரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, நிறைய பேர் இருக்கிறாங்க அதே போல், நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதில் ஒரு ஆளாக இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க, போராட்டம் என்பது ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அது அல்வா கிடைச்ச மாதிரி. போராட்டம் வருகிற போது உடனே அந்த போராட்டத்தை ஜெபமாக மாற்றுவாங்க, ஆண்டவருக்கு உகந்ததாக மாற்றுவாங்க. குழந்தை தெரசம்மா அப்படி தான் மாற்றினாங்க, வழிகளை எல்லாம் பூவாக்கி ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. நீங்கள் எதை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க? சிந்திப்போம். ஆண்டவருக்குள்ள இன்னும் ஆழமான ஒரு ஆன்மீகத்தை தேடுவோம். ஆண்டவருக்கு அந்த ஆன்மீகத்தை கொடுப்போம். ஆண்டவர் விரும்புகிற அதிசயமான பொக்கிஷம் அது மட்டும்தான் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆமென்.